நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நம்ம வானொலி நிறைய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு வருது. விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி, மாணவர்களுக்கான நிகழ்ச்சி, முதியவர்களுக்கான நிகழ்ச்சி, குடும்ப தலைவிகளுக்கான நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, மருத்துவ நிகழ்ச்சி, ஆளுமை பண்பு நிகழ்ச்சி, நிறைய நிகழ்ச்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க பட்டணம் புலவர் பழனிசாமி ஐயா அவர்கள். 82 வயது நிரம்பிய இளைஞர் அவர். அவர் கடந்து வந்த பாதையை நம்ம இப்போ அவர்கிட்ட கேட்கலாம். ஏன்னா பழுத்த அனுபவம் மிக்கவர், 82 வயது ஆகிறது. அவங்களுடைய அனுபவங்கள் வந்து நமக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கும், துணையாக இருக்கும். அவங்கள பத்தி இப்ப கேட்கலாம். வணக்கம் ஐயா.
வணக்கம்.
சொல்லுங்க ஐயா, உங்களை பத்தி சொல்லுங்க.
என்னை பற்றி, நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். கோவை மாவட்டம் ஒண்டிபுதூர் அருகிலே உள்ள பட்டணம் கிராமத்தில் நான் பிறந்து ஓரளவு பள்ளிக்கு சென்று 5வது வகுப்பு வரைதான் படித்தேன். அதன் பிறகு விவசாய வேலை, ஆடு மாடு மேய்த்தல் என்று காடு சுற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு முறை திரைப்படம் ஒன்று பார்க்க செங்கநல்லூரில் அம்பாள் தியேட்டர் இருக்கிறது என்றும் அங்கே சென்று பார்த்தேன். ஏன் இதை போல நாமும் எழுதக்கூடாது, பாடக்கூடாது, படிக்கக்கூடாது என்று சிந்தனை ஏற்பட்டு மாடு மேய்க்கும் காட்டிலேயே பாட்டு எழுதினேன், நாடகமும் எழுதினேன். மற்ற பையன்களை கூட்டிக் கொண்டு பண்டிகை நாட்களிலே நாடகம் நடத்துவேன். அப்பொழுதே கொஞ்சம் இலக்கணமாகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் பேசினேன். அதனாலே பார்த்தவர்களெல்லாம் புலவர் புலவர் என்றே அழைத்தார்கள். புலவர் என்றால் என்ற பொருளே என்று எனக்கு தெரியாது. இந்த நிலையிலே படித்து கொண்டிருக்கும் போது, சரி பக்கத்தில் கம்போடியா மில்லு என்று ஒன்று இருக்கிறது, திருச்சி ரோடு மேம்பாலத்திற்கும் கிழவரமாக, அந்த மில்லுக்கும் கொஞ்ச நாள் போனேன். போய் கொண்டிருக்கும் போது பட்டணத்திலே ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க பேராசிரியர் பாசு மணியம் என்பவர் வந்திருந்தார். அவர் அரசினர் கலைக்கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக விளங்கியவர். அவர் தமிழ் திருமணம் நடத்தி வைக்க பட்டணங்கிராமம் பெரியங்கவனார் தோட்டத்துக்கு அவர் பேத்தி திருமணத்தை நடத்தி வைக்க வந்திருந்தார். அதை கேட்டேன், அந்த திருமணத்தில் பார்த்தேன். அவருடைய பேச்சிலே உருக்கம் கண்டு அழுதேன், தொழுதேன், மயங்கினேன். பிறகு அவரிடம் சென்று, ஐயா நீங்கள் புலவர், ஆனாலும் என்னை புலவர் என்று சொல்லுகிறார்கள், அதன் பொருளே எனக்கு தெரியாது. இருந்தாலும் பேச்சை கேட்டபின்னாலே நானும் புலவராக விரும்புகிறேன், அதற்கு நீங்கள் வழிகாட்டுவீர்களா என்று கேட்டேன். ஓ சரி தம்பி, வா. டாட்டா பாட்டிலே பாண்டியன் பள்ளி இருக்கிறது. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு அருட்கலைக்கழகம் என்று ஒன்று நான் நடத்தி வருகிறேன். அதன் கூட்டம் அங்கே நடக்கும். அந்த கூட்டத்தில் வந்து நீர் பாடம் கேட்டு கொண்டிருந்தால் புலவராகி விடலாம் என்றார். சரி என்று அவர் சொன்னபடியே அந்த வகுப்புகளுக்கு சென்று பாடம் கேட்டேன். தமிழ் இலக்கிய வகுப்புகள், இலக்கண வகுப்புகள் எல்லாம் கேட்க கேட்க எனக்கு மனதில் நன்றாக பதிந்தது, தெளிவாக ஆயிற்று. பிறகு எல்லாரும் அங்கே படித்த பல பேரும் தேர்வெழுதலாம் என்று ஆயத்தமாகி அதற்கான படிவங்களை பூர்த்தி செய்து கொண்டிருந்தார்கள். என்னையா எழுதுகிறீர்கள், புதிதாக இருக்கிறது ஆங்கிலத்திலே, எனக்கு அது வரைக்கும் ஆங்கிலமே தெரியாது என்று கேட்டேன். தம்பி, இது அரசு தேர்வுக்கான படிவம், புகுமுக வகுப்பு எழுதுவதற்காக நாங்கள் இதை விண்ணப்பிக்கிறோம், நீரும் விண்ணப்பிக்கலாமே என்றார். அது விண்ணப்பித்து என்ன பயன், அப்பொழுதுதான் மேலே படிக்கலாம் என்றார்கள். ஏன் மேலே, அது இதை எழுதாமலே நாம் மேலே படித்தால் யார் தடுப்பார்கள் என்று கேட்டேன். அது யார் தடுக்க மாட்டார்கள், அரசனுடைய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், மேற்கொண்டு கல்லூரியில் சேர்ந்து தமிழ் கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஒரு வாய்ப்பாக அமையும் என்றார்கள். ஓ என்று சொன்னார்கள். ஓஹோ அப்படியா, ஆனால் நானும் விண்ணப்பிக்கிறேன் என்று சொல்லி அவர்களே கொடுத்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பினேன். அந்த தேர்வில் நல் வெற்றி பெற்றேன். பிறகு பேரூர் தமிழ் கல்லூரிக்கு சென்று இப்பொழுது உள்ள சாந்தலிங்க அடிகளார் அப்பொழுது தான் புதிதாக கல்லூரி தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிஎம் ராமச்சந்திரன் செட்டியார் என்பவர் அவர்களிடம் சென்று, ஐயா நானும் படிக்க ஆசைப்படுகிறேன், என்னை சேர்த்து கொள்ளு என்று கேட்டேன். சரி தம்பி வா படிக்கிறாயா, அப்பொழுது எனக்கு வயசு 25, படி என்று சொன்னார்கள். படித்து சேர்ந்து படித்தேன். 4 ஆண்டு படித்து தமிழ் புலவராயினேன். பிறகு கோவை மாநகராட்சி ஆரஸ்புரம் ஆண்கள் நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக சேர்ந்து 30 ஆண்டு பணியாற்றினேன். பிறகு ஓய்வு பெற்றாலும் ஓயாத வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் படிக்கும்போதே நான் பல பாடல்களை எழுதி கல்லூரியில் படிக்கும்போதும் நடித்தும் இருந்ததினாலே எனக்கு மேலும் மேலும் எழுத்து ஆற்றல் உருவாயிற்று. எதை எடுத்தாலும் உடனே பாடும்படியான ஒரு பக்குவம் கிடைத்தது. அதனாலே 5-6 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கிறேன். எந்த கூட்டத்துக்கு பெரும்பாலும் சென்றாலும் என்னுடைய சொந்த பாடல்களைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறேன். அங்கே கோவை பந்தயசாலை, அதாவது ரேஸ் கோர்ஸிலே ஞாயிறுதோறும் மாலை 6 மணிக்கு முத்தமிழரங்கம் என்ற ஒரு கவியரங்கம் நடைபெறும், பேச்சும் இருக்கும். அதுக்கு வாரந்தோறும் சென்று மற்றவர்களெல்லாம் மற்றவர்கள் பாடல்களைத்தான் பாடுவார்கள், எடுத்து சொல்வார்கள். ஆனால் நானோ என்னுடைய சொந்த பாடல்களையே பாடுவேன். ஒன்றையே திரும்ப பாடமாட்டேன். புதிது புதிதாக எழுதி கொண்டு போய் எல்லாரும் புரியும்படி விளங்கும்படி பயன்படும்படி தெளிவாகவும் தெம்பாகவும் அழகாகவும் அருமையாகவும் பேசுவேன், பாடுவேன். அதன் பிறகு இப்படி இருக்கிற வேளையில் தான் நண்பர் முத்தையா மனோகரன் என்பவர், ஐயா நீங்கள் நன்றாக பாடுகிறீர்கள், கதை எழுதுகிறீர்கள், கவி எழுதி என்னிடமே முன்னுரையும் பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் எங்களுடைய வானொலி நிலையத்துக்கு வேளாண்மை வானொலி நிலையத்தில் வந்திருந்து உங்கள் எங்களை கொஞ்சம் நிறைவுபடுத்துங்கள், உங்களுடைய கருத்து எல்லா பகுதிகளிலும் பரவட்டும், அவர்கள் அதனால் பயன்பெறட்டும், வாழ்க்கையிலே எல்லாரும் உங்களைப் போல தெம்பும் தெளிவுமாக உண்மையும் உயிராக வாழட்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இப்பொழுது இங்கு வந்திருக்கிறேன். இப்பொழுது சில பாடல்களையும் பாடுவேன், கேளுங்கள்.
ரொம்ப நல்லதுங்கய்யா, ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்க சொன்னீங்க. ஒரு சிறந்த மாணவரால் தான், ஒரு சிறந்த ஆசிரியரால் தான் ஒரு சிறந்த மாணவரை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது வந்து திரும்பவும் நிரூபணமாயிருக்குது. ஐயா பாசு மணியம் அவர்களின் மாணவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, இப்போ 82 வயதில் வந்து நீங்கள் 2-வீலரில் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தின் பின்னணி அதை பற்றி முதல்ல சொல்லுங்களேன்.
ஆரோக்கியத்துக்கு அடிப்படை காரணமே நான் பீடி குடிக்க ஓட்டி சின்ன வயதிலேயே உடற்பயிற்சி செய்து பயிற்சிக்கு சென்றிருக்கிறேன். போதா சாலை என்று வைத்து நண்பர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதிலே போய் பயிற்சி செய்தேன். அப்பொழுதே பீடி குடிக்கூடாது, டீ காபி குடிக்கூடாது, கடின உணவுகள் கூடாது என்று சொல்லியிருக்கார்கள். அதன்படியே நடந்து வந்தேன். எந்த கெட்ட பழக்கத்துக்கும் ஆட்படாமல் உடற்பயிற்சி ஒழுங்காக செய்து நிறைவாக இருந்தேன். அப்படி செய்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆசிரியரான பின்னும் இங்கே மகரிஷி மகேஷ் யோகியினுடைய தியானம் பயிற்சி நடந்தது. முதலில் அதை எடுத்தேன். பிறகு ஹோமியோபதி வைத்தியத்தை பற்றி ஒரு கட்டுரை படித்தவுடனே ஏன் அதுவும் படிக்கலாம் என்று கும்பகோணம் சென்று படித்து வந்தேன். அதன் பிறகு தியானத்தினுடைய பெருமையை ஆனந்த மார்க்கத்துக்காரர்கள் இங்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதையும் கேட்டு பயன்பெற்றேன். அதில் ஒரு தியான வகையில் ஒரு முயற்சி. பிறகு வேதாத்திரி மகரிஷியினுடைய பயிற்சி பட்டறையில் சென்று அந்த பயிற்சியும் எடுத்து அதில் ஆசிரியராகவும் இருக்கிறேன். அதுபோக ஈசா யோகத்தினுடைய பயிற்சியும் சென்று எடுத்திருக்கிறேன். பாபான்றிருக்காரே பெங்களூர்லேருந்து, அந்த பயிற்சியும் எடுத்துக்கிறேன். இப்படி கோவைக்கு எந்தெந்த பயிற்சிகள் வருகிறதோ அத்தனையும் எடுத்துக்கிறேன். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. அதனாலே என்னுடைய முயற்சியினால் இயற்கை வாழ்வு என்று நூலே எழுதியிருக்கிறேன். அந்த நூலில் உணவு முறை, உடற்பயிற்சி முறை, தியான முறை, இந்த 3 ஒரு மனிதருக்கு இருந்தால் வாழ்க்கையில் துன்பம் இல்லை, தொல்லை இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லை, என்றும் இன்பமாக இருக்கலாம். அந்த வகை பயிற்சி தான் என்னை இன்னும் இளைஞர் போல இயக்க உதவுகிறது என்பதை அன்போடு உங்களுக்கு தெளிவோடு நீங்களெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற ஆவலினால்தான் இதையெல்லாம் கூறுகிறேன். பெருமைக்காக சொல்லவில்லை, நீங்கள் அருமையாக வர வேண்டும் என்ற நோக்கில் கூறுகிறேன்.
அருமையாக சொன்னீங்க ஐயா. அதாவது படிக்கிறதுக்கு வந்து ஆர்வம் தான் முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி, 82 வயது ஆகிறது இல்லையா உங்களுக்கு, நீங்கள் அப்போ இருந்த கோவைக்கும் இப்போ வாகன பெருக்கம், மக்கள் பெருக்கம் எல்லாமே பெருக்கமாகிவிட்டது. எப்படி அந்த கோவைக்கும் இந்த கோவைக்கும் இப்போ உள்ள கோவைக்கும் என்ன வேறுபாடு நீங்கள் சொல்கிறீங்க?
அச்சம் என்பது அன்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அன்று ஒரு கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வந்தால் பாம்பு, பல்லி, பூரா மற்ற மிருகங்களை நினைத்து தான் அச்சப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு அந்த அச்சம் போய் வண்டி வாகன மோதல்கள், அதனுடைய நச்சு புகைகள் மிக 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 பாதிக்கிறது. இதுக்கு தான் அதை விட அதிக அச்சப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதில் தப்பித்து வந்தாலும் இந்த புகை வண்டிகளினுடைய புகை சுவாசத்தை கெடுக்கிறது, பலவேருடைய ஆரோக்கியத்தை கெடுத்து நோயாளியாக்கி கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு பாதையில் போகாமல் இருந்தாலே உபாதை வராத அளவுக்கு நீ இப்பொழுது எங்கும் போதைத்தனமாக வந்து கொண்டிருக்கிறது. அது போதை ஏற்றினவனும் பாதையிலே ஆடிக்கொண்டும் அலைந்து கொண்டு போகும்போது அவன் வண்டியை மூட்டி வந்தால் விபத்தில்லாத கோவையை பார்க்க முடியவில்லை. நாளும் அரசு மருத்துவமனைக்கு ஒரு 5 பேராவதும் விபத்தில் சிக்கி காயப்பட்டு வம்புபட்டு உயிர் விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இப்போ போக்குவரத்து நெரிசல் மிகுந்து விட்டது. இதுக்கு என்ன வழி என்றும் யோசித்திருக்கிறேன். அதற்கு என்ன வழி? எந்த வண்டியும் 30 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகக்கூடாது என்று தடை போட்டு அதற்படியே அந்த கருவிகளை அமைக்க வேண்டும் என்று நான் விண்ணப்பம் ஏற்கனவே செய்திருக்கிறேன். அதனால் அதை செய்தால் ஒழிய கோவைக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, புகையை வெளியே கக்காமல் செல்லும்படியாக வண்டிக்கு அமைக்க வேண்டும். அந்த புகை தான் உயிர்ப்பான பிராணவாயுவை எல்லாம் சாப்பிட்டு விடுகிறது, கரியமில வாயுவை பெருகி கொண்டிருக்கிறது. அதை தடுக்க இதை விட்டால் வேற வழியே எனக்கு தெரியவில்லை. அதனால் புகையை கட்டுப்படுத்தவும் வண்டியின் வேகத்தை கட்டுப்படுத்தினால்தான் கோவை மட்டுமல்ல எந்த ஊரிலும் ஆரோக்கியமாக அச்சமில்லாமல் எங்கும் செல்ல முடியும், வர முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து.
அருமையாக சொன்னீங்க. அதாவது வேகத்தை கட்டுப்படுத்தணும், வெளியே வரக்கூடிய புகையை கட்டுப்படுத்தணும், இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கன்னு ரெண்டு வழிமுறைகளை வேற நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஐயா. பொதுக்கூட்டங்களுக்கு போனால் எப்பவும் பாடல் பாடுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். பாடல் பாடுவீங்க பொதுக்கூட்டங்களுக்கு, உங்கள் சொந்த பாடல்னு சொன்னீங்க இல்லையா, நம்ம நேயர்களுக்காக ஒரு பாட்டு பாடி காமிங்களேன். என்ன தலைப்புகளில் பாடுறீங்க? ஏன்னா முதல்ல சொன்னீங்க ஒவ்வொரு தலைப்பில் பாடுவேன் அப்படின்ட்டு.
எதை கேட்டாலும் எதை பற்றியும் எழுத முடியும், பாட முடியும், பாடுவேன். இப்பொழுது ஒரு விவசாயிகளுக்கேற்ற தெம்பாங்கு பழைய இசை புதிய கோணத்திலே எழுதியிருக்கிறேன்.
தெற்க தெற்க தென்னை மரம், அதுக்கும் தெற்க புன்னை மரம், புன்னை மர தோப்புக்குள்ளே தங்க மெத்தில்லாலே மாட்டு பொங்கல் விழா நடக்கிறது கண்ணு மெத்தில்லாலே. தன்னண்ணா தானான நானண்ணா தானானே நானே நன்னே தன்னண்ணா தனோம் தானே நானே நன்னே தன்னே நன்னானா. தெற்க தெற்க தென்ன மரம், அதுக்கும் தெற்க புன்னை மரம், புன்னை மர தோப்புக்குள்ளே தங்கமே தில்லாலி மாட்டு பொங்கல் விழா நடக்கிறது கண்ணுமே தில்லாலி. மாடு ரெண்டு மதுரை ஜில்லா, மணியின் ரெண்டு சேலம் ஜில்லா, கொப்பி ரெண்டு கும்பகோணம் தங்கமே தில்லாலி, வண்டி குழுபுதையம் பாதையிலே கண்ணு மெத்தில்லாலி. ஆடிப்பட்டம் விதைச்சதெல்லாம் அறுவடைய களத்து மேட்டில், ஆடிப்பட்டம் விதைச்சதெல்லாம் அறுவடைய களத்து மேட்டில், அங்கே அங்கே குத்தாரிகள் தங்க மெத்தில்லாலே, உழைப்பு அத்தனைக்கு பலன் வந்தது கண்ணு மெத்தில்லாலி. உழவுக்கு துணையான உயர்வான மாடுகட்கு, உழவுக்கு துணையான உயர்வான மாடுகட்கு, பட்டைகளில் பொங்கலுண்டு தங்கம் மெத்தில்லாலி. நன்றி. பாட்டு பாடி சோறு ஊட்டுவார் பொண்ணு மெத்தில்லாலி. நன்றி. பாட்டு பாடி சோறு ஊட்டுவோம் பொண்ணு மெத்தில்லாலி. சலங்கை எருதுடனே புல்லாங்குழல் ஊதிக்கொண்டு, சலங்கை எருதுடனே தைப்பொங்கலின் போது, பொங்கலின் போது சலங்கை எருதுடனே புல்லாங்குழல் ஊதிக்கொண்டு, சாகோ ஆடிடுவார் தங்கமெத்தில்லாலி. சாகோ ஐ ஐ ஐ சாகோ ஆடிடுவார் தங்கமெத்தில்லாலி. சாகோ ஆடிடுவார் தங்கமெத்தில்லாலி. கொம்பு தப்பட்டையும் முழங்கிடுமே பொண்ணு மெத்தில்லாலி. பூப்பறிக்க குமரி பெண்கள் பூந்தோட்டம் போயும் அங்கே, பூப்பறிக்க குமரி பெண்கள் பூந்தோட்டம் போயும் அங்கே, ஆர்ப்பரித்து கும்மி அடிப்பார் தங்கமெத்தில்லாலே. ஆஹா ஓஹோ ஆர்ப்பரித்து கும்மி அடிப்பார் தங்கமெத்தில்லாலே. அப்போ ஆனந்தம் கொப்பழிக்கும் பொண்ணு மெத்தில்லாலே. அப்போ ஆனந்தம் கொப்பழிக்கும் பொங்கு மெத்தில்லாலே. சல்லிக்கட்டு காளைகளே, சல்லிக்கட்டு காளைகளே சவரியம்மா சுற்றி வரும், சண்டையிட்டு மடக்கிடவே தங்கமெத்தில்லாலே. ஊக்கம் கொண்டவர்கள் களம்புகுவார் பொண்ணுமெத்தில்லாலே. ஊக்கம் கண்டவர்கள் களம்புகுவார் பொண்ணுமெத்தில்லாலே. மரங்களிலே தூரி கட்டி மகிழ்வாக ஆடிடுவார், மரங்களில் தூடி கட்டி மகிழ்வாக ஆடுகையில், திறங்காட்டும் தெம்பாங்குதான் கண்ணு மெத்தில்லாலே. எட்டு திசைகளிலும் எதிரொலிக்கும் பொண்ணு மெத்தில்லாலே. திறம்பாங்கும் திறங்காட்டும் தெம்பாங்குதான் கண்ணு மெத்தில்லாலே. எட்டு திசையெல்லாம் முழங்கிடுமே எதிரொலிக்கும் கண் பொண்ணு மெத்தில்லாலே. ஊருக்கு மேற்கைய மேற்காலே ஊசிப்பில்லை ஜாமக்கடா, சாமை அறுக்குறாளே தங்கமெத்தில்லாலே. ஆஹா சாமை அறுக்குறாளே தங்கமெத்தில்லாலே. பார்வை மனதை அறுக்குறதே பொண்ணு மெத்தில்லாலே. அவள் பார்வை மனதை அறுக்குறதே பொண்ணு மெத்தில்லாலே. கொஞ்சம் தமிழ் இருக்கும், கொஞ்சம் தமிழ் இருக்கும், கூடுகின்ற உறவிருக்கும், மஞ்சள் மகிழ்ந்திருக்கும் தங்கமெத்தில்லாலி. மஞ்சள் மகிழ்ந்திருக்கும் தங்கோரத்தினமே. அங்கே மல்லிகைப்பு மனம் இருக்கும் பொன்னூரத்தினமே. அங்கே மல்லிகைப்பு மனம் இருக்கும் பொன்னூரத்தினமே. தன்னானண்ணா தானண்ணாணண்ணா தானானே நானே நன்னே தன்னே நன்னானே தானம் தானே நானே நன்னே தன்னண்ணாணே.
ரொம்ப அருமையாக பாடுனீங்கயா. அதாவது இது விவசாய பாடல் பாடும்போது நெல் கழனி அவர் ஊரையே வந்து நீங்கள் விவரித்து பாடினீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்து என்ன பாட்டு பாட போகிறீங்க?
நோயும் வருதும், எந்த நோய்க்கு எந்த உணவை உண்டு வந்தால் தீர்வு கிடைக்கும் என்பதை மையமாக கொண்டு எழுதப்பட்ட பாட்டு. உணவே மருந்து, மருந்தே உணவு, உணர்ந்தே நடந்தால் உயர்வாகும். உணவே மருந்து, மருந்தே உணவு, உணர்ந்தே நடந்தால் உயர்வாகும். தினமே அவற்றை திடமாய்க் கொண்டால் தீரா நோயும் அயர்வாகும். தினமே அதனை தெளிவாய் திடமாய்க் கொண்டால் தீரா நோயும் அயர்வாகும். சோற்று கற்றாழை பூண்டுடன் உண்டால் சோர்வின் கொழுப்பும் கரைந்துடுமே. சோற்று கற்றாழையை பூண்டுடன் உண்டால் சோர்வின் கொழும்பும் கரைந்துடுமே. ஊற்றாம் கணையம் ஈரலின் வெப்பம் உணவில் பூண்டே குளிர்விக்கும். ஊற்றாம் கணையம் ஈரலின் வெப்பம் உணவில் பூண்டே குளிர்விக்கும். கொள்ளுச்சாறு பருமன் குறைக்கும் குதிரையின் வேகம் காட்டிடுமே. கொள்ளு சாறு பருமன் குறைக்கும் குதிரையின் வேகம் காட்டிடுமே. கிள்ளும் பொதின துளசினை வருவல் கிழிக்கும் சீரணம் கூட்டிடுமே. கிள்ளும் பொதின துளசினை வருவல் கிழிந்த சீரணம் கூட்டிடுமே. கம்பூராகி தோசை தொடர்ந்தால் கனத்த கொழுப்பும் குறைவிக்கும். கம்பூராகி தோசை தொடர்ந்தால் கனத்த கொழுப்பும் குறைவிக்கும். வெம்பும் வாய்வுக்கு சுக்குட்டி கீரை வீரியம் கண்ணொளி பொன்னாங்கண்ணி. வெம்பும் வாய்க்கு சுக்குட்டி கீரை வீரியம் கண்ணொளி பொன்னாங்கண்ணி. வீரியம் கொடுக்கும் பொன்னாங்கண்ணி கண்ணுக்கு வீரியம் கொடுக்கும் பொன்னாங்கண்ணி. சீரகம் வெந்தயம் சர்க்கரை நோய்காம் சீராமிரும்புக்கு முருங்க இலை. சீரகம் வெந்தயம் சர்க்கரை நோய்காம் சீராமிரும்புக்கு முருங்க இலை. கூறாம் புரதம் நவதானியத்தில் கூடு முழுந்தும் எலும்பூக்கும். கூறாம் புரதம் நவதானியத்தில் கூடு முழுந்தும் எலும்பூக்கும். பிரண்டை தூதுவளை சளியிருமலுக்கு பிடி சுறுசுறுப்புக்கு கொள்ளு துவையில். பிரண்டை தூதுவளை சளியிருமலுக்கு பிடி சுறுசுறுப்புக்கு கொள் துவையில். திரண்ட நெல்லியின் காய்ச்சாற்றால் தெளிவாம் குருதி தூய்மையுமே. திரண்ட நெல்லியின் காய்ச்சாற்றில் தெளிவாம் குருதி தூய்மையுமே. உணவு மருந்து மருந்தே உணவு உணர்ந்தே நடந்தால் உயர்வாகும். தினமே அவற்றை திடமாய்கொண்டால் தீரா நோயும் அயர்வாகும். தீரா நோயும் அயர்வாகும். கரையானை பற்றி சாதாரணமாக யாரு நினைப்பதில்லை. அது பல வகையிலே தொல்லை தருகிறது. மரம் எங்காவது கிடந்தால் தின்று விடுகிறது. காகிதங்களை போட்டாலும் சுவரிலே பற்றி வந்து அதை பயிலியே தின்று விடுகிறது என்று வெம்புகிறோம். ஆனால் கரையான் தான் நமக்கு கடவுள் போல பயன்படுகிறார். எப்படி என்பதை பாடுகிறேன் கேளுங்கள். கரையா பொருளையும் கரையச் செய்யும் கரையான் மண்ணின் காவலனாம். கரையா பொருளையும் கரையச் செய்யும் கரையான் மண்ணின் காவலனாம். காய்ந்த மரஞ்செடி கொடிகளையெல்லாம் கடித்து தூளாய் மாற்றிடுமே. காய்ந்த மரஞ்செடி கொடிகளையெல்லாம் கடித்து தூளாய் மாற்றிடுமே. பொதிந்ததன் எச்சிலில் மக்கச் செய்து புதுமண்ணாக்கி ஏற்றிடுமே. பொதிந்த எச்சிலில் மக்கச் செய்து புதுமண்ணாக்கி ஏற்றிடுமே. குப்பை கூட செத்தைகளையே குணமாய் மாற்றும் வித்தாகும். குப்பை கூட செத்தைகளையே குணமாய் மாற்றும் விதையாகும். கரையான் என்பன இல்லாவிட்டால் காய்ந்த பொருள்கள் மலையாகும். தெரிஞ்சுங்க, கரையான் இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் எத்தனை கோடி கோடியான மரஞ்செடி கொடிகள் எல்லாம் ஒரு நாளை காயத்தை காய்கிறது. அந்த காய்ந்த மலைகள் அது அவையெல்லாம் இப்போ இந்த உலகத்தில் தான் மலை போல குவிந்திருக்கும். நாம் அங்கே வெளியே நடக்கவோ போகவோ வரவோ முடியாது. அப்படிப்பட்ட குறையில்லாமல் அந்த மலையையே மக்கச் செய்து மண்ணாக்கி கொடுக்கக்கூடிய அற்புத கடவுளினுள் மறுபிறவிதான் கரையான். குப்பை கூளம் செத்தைகளுமே குணமாய் மாற்றும் வித்தாகும். கரையான் வென்பன இல்லாவிட்டால் காய்ந்த பொருள்கள் மலையாகும். இப்போது உள்ள பசுமைகள் எல்லாம் எல்லா வறட்சி நிலையாகும். அதை மண்ணாக்கலின்னா இப்போ அங்கே எங்கேருந்து செடி கொடி முளைக்க முடியாமல் எல்லாம் வறட்சியாக தான் கிடக்கும். அந்த செத்த மரத்து வறண்ட மரங்கள் கிடந்ததுன்னா புதிதாக முளைப்பதற்கு வழி இல்லாமல் எங்கும் வறட்சியாக இருக்கும். அதனால்தான் இப்போதுள்ள பசுமைகளெல்லாம் எல்லா வறட்சி நிலையாகும் கரையான் இல்லாவிட்டால். ஆகவே இந்த உலகில் தோன்றிய பொருட்கள் எந்த நிலையிலும் மண்ணாகும். இந்த உலகில் தோன்றிய பொருட்கள் எந்த நிலையிலும் மண்ணாகும். மந்திர சக்தி காவலனாகும் சந்திரசக்தி ஏவலனாம். மந்திர சக்தி காவலனாகும் எந்திர சக்தி ஏவலனாம். எந்திரத்தினால் செய்கிற பல வேலைகளை எல்லாம் இது எந்திரம் போல் இருந்து செய்து எல்லாம் மண்ணாக்குது. அதனால் எதையும் அழிக்க முடியாது ஒன்றாய் இழித்தால் ஒன்பது தோன்றும். அதனால் எதையும் அழிக்க முடியாது. அது ஒன்றை அழித்தால் ஒன்பது தோன்றும். மண்ணினுள்ளே விதையாயிருந்து கரையான் மண்ணுக்குள்ளே விதையாயிருந்து உண்பன கண்டால் நண்பணியாற்றும். மண்ணினுள்ளே விதையாயிருந்து மாண்டன கண்டால் நட்பணியாற்றும். இந்தனை போன்ற காவல் படைகள் இந்த உலகின் இயல் நன்குடையே. மழை மாதம் மும்மாறி பெய்தது அந்த காலம். இன்று தமிழகத்திலே ஆண்டுக்கு மும்மழை கிடைத்தாலே அபூர்வம் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. அதற்கு காரணம் மரங்கள் பலவும் வெட்டப்பட்டன காரணம் என பலரும் சொல்வர். அதற்கு மேல் உள்ள முக்கிய காரணத்தை எண்ணவும் கடைப்பிடிப்பதும் இல்லை. அதை இப்பொழுது கூறுகிறேன், கவனியுங்கள், கடைப்பிடியுங்கள். நிலத்தடி நீர் ஆழ்குழாய் கிணறு மூலம் உறிஞ்சப்படுவதால் நீர்மட்டம் அதல பாதாளத்துக்கு போய்விட்டது. ஆழ்குழாய் கிணறு போட்டு நிலத்தடி நீரை உறிஞ்சுவதனாலே நிலத்தடி நீர்மட்டம் மிக ஆழத்துக்கு சென்று விட்டது. நிபுணரின் கருவியால் ஈர்த்து காட்டும் நிலத்தடியின் சிறு கால்வாய் நீர் நிலத்துக்குள்ளே சிறு கால்வாயாக ஒரு சிறிதாக செல்வதையும் கூட இந்த நீரூற்று நிபுணர் கண்டுபிடித்து காட்டுவதற்கு காரணம் அந்த கருவியை ஈர்க்கும் சக்தி அந்த சிறு நீர் கால்வாய்க்கு இருக்கிறது. அப்படியுள்ள நீர் மட்டம் மேலிருந்தால் எத்தனை ஆற்றல் உடன் இருக்கும். அப்படி நீர் மட்டம் இருக்கும்போது மழை மேகத்தை ஈர்த்து மையங்கொள்ள வைத்து மழை பெய்ய செய்தது. மாதம் மும்மாறி கிடைத்தது. இப்பொழுது அது இல்லாதனால் ஆனால் இன்று எங்கும் குழாய் கிணறுகள் உறிஞ்சுவதால் நீர் மட்டம் நிலத்தடியில் மிக ஆழத்திற்கு போய்விட்டது. ஆகவே மழை வளம் பெருக வேண்டுமானால் நிலத்தடி நீர் மட்டம் உயர வேண்டும். மேலும் தொழிலக காலவாய் புகைகளால் கருக்கல் மேகம் கரைக்கப்படுகிறது. மழை பெய்யலாம் என்று கருக்கல் மேகம் கூடி வந்தால் இந்த தொழிலக புகைகளெல்லாம் அந்த கருக்கல் மேகத்திலே நுழைந்து மழை பெய்யாமல் கலைத்து விடுகிறது. அதையும் பல இடங்களில் பார்க்கலாம். ஆகவே அந்த புகையும் வெளிபோகாமல் தடுக்கப்பட வேண்டும். எப்படி? இங்கே மதுக்கரையிலே சிமெண்ட் கம்பெனி இருக்கிறது. அதனோட புகை முன்னெல்லாம் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தும் கூட போய் பரவி கொண்டிருந்தது. விவசாய நிலங்களை கெடுத்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த புகை இன்று கட்டுப்படுத்தப்பட்டு மண்ணுக்குள்ளேயே புதைக்கப்பட்டு அதையும் சிமெண்டாக மாற்றும்படியான கருவி செய்து அந்த புகை வெளிவிடாமல் தடுத்திருக்கிறார்கள். அதே முறையில் எந்த புகையையும் எந்த தொழிலக புகையையும் முக்கியமாக காலவாய் புகைகளை வெளியே விடாமல் தடுக்கும்படியான ஒரு கண்டுபிடிப்பை விஞ்ஞானிகள் செய்து அதை கட்டாயம் பயன்படுத்த செய்தால் புகையால் வரக்கூடிய பகை நீங்கி மழை வருவதற்கான வாய்ப்பு கூடும். அதேபோல நிலத்தடி நீர்மட்டம் வளர்வதற்கு ஆழ்குழாய்களை தோண்டுவதை கட்டுப்படுத்த வேண்டும், மட்டுப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நிலத்தடி நீர்மட்டம் உயரும், கருமேக அங்கே மையங்கொள்ளும், மழை பொழியும், நாடெல்லாம் செழிக்கும், நாம் எல்லாம் நிம்மதியாக வாழ்வோம். வாழ்க வையகம். முடியாது. மக்களுக்கு பண்பான பக்குவமான வாழ்வுக்கு எதை எதை விட முடியாதோ அதையெல்லாம் பார்த்து சிந்தித்து தெளிய வேண்டும் என்பது கருத்து. முடியாது. நோகாமல் யாரானாலும் நோம்பி கும்பிட முடியாது. வேகாமல் பல்வகை உணவை விரும்பி உண்டிட முடியாது. நோகாமல் யாரானாலும் நோம்பி கும்பிட முடியாது. வேகாமல் பல்வகை உணவையும் விரும்பி உண்டிட முடியாது. போகாமல் பள்ளிக்கூடம் புரிந்து கொள்ள முடியாது. சாகாமல் எந்த உயிரும் சந்தனம் இருந்திட முடியாது. சூதும் ஆடி சுற்றிடும் பேர்கள் சொத்தும் பெற்றிட முடியாது. சூதும் ஆடி சுற்றிடும் பேர்கள் சொத்தும் வைத்திட முடியாது. வாழும் வாதும் பேசி மோதிடும் பேர்க்கு வழக்குகள் தவிர்க்க முடியாது. வாதும் பேசி மோதிடும் பேர்க்கு வழக்குகள் தவிர்க்க முடியாது. தீதின்பனத்தை மறைத்து வைத்தாலும் பறிமுதல் தடுக்க முடியாது. தீதின்பனத்தை மறைத்து வைத்தாலும் பறிமுதல் தடுக்க முடியாது. காதில் கேட்டும் குடிக்கும் பேரை கட்டுப்படுத்திட முடியாது. காதில் கேட்டும் நல்ல புத்தி, காதில் கேட்டும் குடிக்கும் பேரை கட்டுப்படுத்திட முடியாது. பொறாமை குணம் உள்ளவர்கள் பூரண நிம்மதி முடியாது. பொறாமை குணங்கள் உள்ளவர்கள் பூரண நிம்மதி முடியாது. செராமை உணவு உண்டிடுவோர்க்கு செராமையின சேரடமாகாமல் செராமை உணவு உண்டிடுவோர்க்கு சீராம் உடல்நலம் இருக்காது. சீராம் உடல்நலம் முடியாது. வராது என்று தெரிந்த பின்பும் கொடுத்த கடன், வராது என்று தெரிந்த பின்பும் வருதல் வருத்தப்படினும் முடியாது. மராது பணியில் நேர்த்தியை விட்டால் ஏமாற்றம் வந்துட முடியாது. மராது பணியில் நேர்த்தியை விட்டால் ஏற்றம் வந்துட முடியாது. தப்பு செய்தவன் தண்டனை விட்டு தப்பித்துடவே முடியாது. தப்பு செய்தவன் தண்டனை விட்டு தப்பித்துடவே முடியாது. உப்பு தின்றவன் நீர்க்குடியின்றி ஒழுங்கில் இருந்திட முடியாது. உப்பு தின்றவன் நீர்க்குடியின்றி ஒழுங்கில் இருந்திட முடியாது. ஒப்புக்கொண்ட சொல்லை மாற்றின் உள்ளம் நிறைவு முடியாது. ஒப்புக்கொண்ட சொல்லை மாற்றின் உள்ளம் நிறைவில் முடியாது. மப்பு போட்டவன் எந்த நிலையிலையும் மானங்காக்க முடியாது. மப்பு போட்டவன் எந்த நிலையிலும் மானங்காக்க முடியாது. வேலியில்லா வேளாண் பொருளின் விளைவை பெற்றிட முடியாது. வேலியில்லா வேளாண் பொருளின் விளைவை பெற்றிட முடியாது. காலித்தனமாய் நடப்பவரெல்லாம் கண்டம் தப்ப முடியாது. காலித்தனமாய் நடப்பவரெல்லாம் கண்டம் தப்ப முடியாது. கூலிக்காக நான் மாரடி போரே குத்தினும் கண்ணீர் முடியாது. கூலிக்காக மாரடி போரே குத்தினும் கண்ணில் கண்ணீர் முடியாது. வாலிப வயதில் ஜாலியை மிதந்தால் வறுமை தவிர்க்க முடியாது. வாலிப வயதில் ஜாலியில் மிதந்தால் வறுமை தவிர்க்க முடியாது. கருவத்துடனே அலட்சியப்படுத்தின் காய்தல் நீக்க முடியாது. கருவத்துடனே அலட்சியில் படித்தின் காய்தல் நீக்க முடியாது. பருவ பெண்கள் மனம்போல் சுற்றின் பழியில் தடுக்க முடியாது. பருவ பெண்கள் மனம்போல் சுற்றின் பழியில் தடுக்க முடியாது. உருவம் கண்டால் உணர்வு கொண்டால் உயர்வாய் வாழ முடியாது. உருவம் கண்டால் உயர்வு கொண்டால் உயர்வாய் வாழ முடியாது. உருவம் கண்டால் உணர்வு கொண்டால் உயர்வாய் வாழ முடியாது. மருவும் பேரே மணக்காவிட்டால் மானம் இருந்திட முடியாது. மருவும் பேரே மணக்காவிட்டால் மானம் இருந்திட முடியாது. அன்பும் மருளும் இல்லாதவர்கள் அடுத்தவர் உதவிட முடியாது. அன்பும் மருளும் இல்லாதவர்கள் அடுத்தவர் உதவிட முடியாது. நண்பே இல்லா வெறித்தனரின் நட்டம் தவிர்க்க முடியாது. நண்பே இல்லா வெறித்தனரின் நட்டம் தவிர்க்க முடியாது. துன்பே கண்டும் இறங்காரின் தொல்லையை தொலைத்திட முடியாது. துன்பே கண்டும் இறங்காரின் தொல்லையை தவிர்த்திட முடியாது. இன்பம் கொண்டிட எதுவும் செய்தால் இழிப்பை நீக்கிட முடியாது. இன்பம் கொண்டிட எதுவும் செய்தால் இழப்பை நீக்க முடியாது. எனதே எல்லாம் என்றிடுவோர்க்கு எதிர்ப்பை தவிர்க்க முடியாது. எனதே எல்லாம் என்றிடுவோர்க்கு எதிர்ப்பை தவிர்க்க முடியாது. மனமே இன்றி செய்யும் பணியில் குறைகள் நீக்க முடியாது. மனமே இன்றி செய்யும் பணியில் குறைகள் நீக்க முடியாது. கனவே கண்டதை கண்டிடம் சொல்லின் காண்பார் மதிக்க முடியாது. கனவே கண்டதை கண்டிடம் சொல்லின் காண்பார் மதிக்க முடியாது. தினமே காலையில் பயிற்சி செய்யார் திடமாயிருந்திட முடியாது. தினமே காலையில் பயிற்சி செய்யார் திடமாயிருந்திட முடியாது. முடியாது முடியாது. நோகாமல் யாரால் நோம்பி கும்பிட முடியாது.
நல்ல அருமையாக இருந்ததுங்கய்யா. சரி, இப்போ வந்து உங்களுக்கு மாணவர்களை பற்றிய ஒரு கேள்வி. ஏன்னா 62 92 வரைக்கும் நீங்கள் ஆர்எஸ்புரம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வந்து தமிழ் ஆசிரியராக இருந்திருக்கிறீங்க. 62 உங்ககிட்ட பயின்ற மாணவர்களும் இப்போ 92 உங்ககிட்ட பயின்ற மாணவர்களுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்தீங்க?
அப்பொழுதெல்லாம் வெளி ஊடகங்கள் குறைவு, அதனால் ஆசிரியர் சொல்லுவதை கேட்டார்கள், அவர்களாகவே புத்தகங்களை படித்து தெளிவு பெற்றார்கள். ஆனால் இப்பொழுது ஊடகங்கள் பெருகி போகிறதுனாலே கேட்பது குறைவு, தானாக படிப்பது குறைவு, பார்ப்பதிலேயே காலம் கடத்துகிறார்கள். இந்த பார்ப்பது இப்படி பார்ப்பது ஓரளவுக்கு தான் சரி, ஆனால் கரும்பு சுவையாக இருக்குது என்று வேரோடு தின்ன முடியுமா? அப்படி வேரோடு தின்னும்படி எந்த பாடத்தையும் கேட்காமல் சொந்தமாகவும் படிக்காமல் எப்பொழுதும் ஊடகங்களையே பார்த்து கொண்டிருக்கார்கள். இது கரும்பு வேரோடு தின்றதை ஒக்கும். அதனால் இவர்களுக்கு வருகிற பயனை விட குறைகள் நிறையாக வரும். அதிலும் இப்போது ஊடகங்களில் தேவையற்ற வெளிநாட்டு காட்சிகள், ஆபாச படங்கள், ஆபாச நிகழ்ச்சிகள் காசுக்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், காட்டுகிறார்கள். இப்பொழுது சீனாவிலும் ஜப்பானிலும் இருந்து இதுபோல் தேவையற்ற காட்சி படங்கள் கூச்சமில்லாமல் அனுப்புகிறார்கள் காசுக்காக. அதை பார்ப்போர் பெரும்பாலும் கெட்டு போகிறார்கள். அந்த வகையில் இன்று ஊடகத்தினால் உயர்வுக்கு பதிலாக தாழ்கிற நிலையிலே மாணவர்கள் பெரும்பாலும் போய் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது யார் வீட்டுக்கு போனாலும் பையன்கள் பெண்கள் அந்த ஊடகத்தின் முன்னால் நின்று பார்க்கிறார்கள். அதிலே இப்பொழுது கம்ப்யூட்டர் என்ற கணினி வந்த பின்னாலே அவர்கள் உலகத்தில் எங்கெங்கே ஏதேது நடக்குதோ அதையெல்லாம் பார்த்து ஒருவித மயக்கத்திலேயே இந்த உலகத்தையே மறந்து ஒருவித தனி உலக மயக்கத்திலே இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஊடகங்களினால் பயன்கள் பயனை விட குறைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதில் பல மாணவர்கள் மாணவிகள் ஈடுபட்டு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்தே பல பேர் மயங்கி தன்னுடைய வாழ்க்கை இயக்கத்தை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மாற்றம் வேண்டுமானால் ஊடக கட்டுப்பாடு மிக அவசியம். இதைத்தான் ஒளிபரப்ப வேண்டும், காட்ட வேண்டும் என்பதோடு அது தொடர்பான கருவிகளையெல்லாம் ரொம்ப கட்டுப்படுத்தி நிறுத்த வேண்டும் என்று இருந்தால்தான் மாணவர்கள் எழுச்சியும் வளர்ச்சியும் நல்ல முயற்சியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்று கூறி முடிக்கிறேன்.
நல்லா சொன்னீங்கய்யா. அதாவது கரும்பு இனிப்பாக இருக்குது அப்படின்றத வேற சாப்பிட முடியாது, ஊடக கட்டுப்பாடு வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம்.
நிகழ்ச்சியில் தமது பழுத்த அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் புலவர் பட்டினம் பழனிசாமி அவர்கள். நண்பர்களே, நீங்களும் உங்களுடைய அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கலாம். நீங்க மேற்கொண்ட தொழிலாகட்டும் எதுனாலும் சரி, உங்களுடைய அனுபவங்களை நீங்க நம்ம கிட்ட பகிர்ந்துக்கலாம். பகிர்தல் அப்படிங்கிறது வந்து மனதுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கிறோம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம்.